ஓம் சிவாய நமன். சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொதுவகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது பஞ்சாட்சர பகருடை. வழங்குபவர் சிவ திரு முத்துக்குமார சுவாமி அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.
சிவய நம. இப்ப நம சிவைய இருந்தது. இப்போ குருநாத வந்து தீட்சை பண்ணி மலத்தினதுக்கு அப்புறம் அந்த நாம பின்னால் போயிடுச்சு. மூணு, சிவ என்பது ஒன்னு, யா ஒன்னு, நம என்பது ஒன்னு. இப்ப நமவும் சிவமும் இடம் மாறிடுச்சு. சோதானமும் மலமும் பின்னால போயிடுச்சு, சிவமும் திருவருளும் முன்னால வந்துருச்சு. அப்ப யா எங்க இருக்குது? வாவ ஒட்டி இருக்குது. வா என்பது திருவருள், திருவருளோடு இருக்கு. முன்ன வந்து நாமாவோடு ஒட்டி இருந்தது, இப்ப வந்து சிவத்தோடு ஒட்டி வந்துருச்சு. தாமரை ஆகும் மூன்றும் சாக்கிரமாம். இத வந்து நின்மல சாக்கிரம் என்று சொல்லுவோம். ஏன்? ஏன்னா நாம நீக்கி போச்சு. நான் வந்து ஒளி சிவத்தினுடைய ஒளியில, திருவள்ளுவருடைய வாவனுடைய அடங்கி நிற்கின்றது. அதுக்கப்புறம் இப்ப வந்து ஆன்மாவுக்கு ஒரு நிலை. இந்த நின்மல நிலையே என்னாதுன்னா, ஆன்மா சிந்திக்கிறான், நாமே அறிவாமோ. நாம் தான் அறிவா. அறிவு என்பது ஆன்மாவாகிய நாமா. அல்லது கண் அறுக்கனார் ஒளியை விட்டு பிரியா நிலை தேர பேசு. கண்ணுக்கு ஒளி இருக்குது. கண்ணுக்கு ஒளி இருந்தாலும் கண் ஒளியை பிரகாசிக்க செய்வது எது? சூரியனுடைய ஒளி. அதுபோல நம்ம அறிவை பிரகாசிக்க கூடிய இன்னொரு அறிவு இருக்குதா என்ற ஒரு நிலை. மலை நீங்கி போனாலும் கூட மலை நீங்கிய அறிவு, ஆன்மாவாகிய அறிவு இப்போ சிந்தனை பண்றது. நாமே அறிவாமா, நாமோ எல்லாத்தையும் அறியக்கூடிய முற்றறிவு ஆவோமோ. அந்த அப்படி வந்தபோது ஒரு சந்தேகம் வருது. அது கண் இருக்கு, கண்ணுக்கு ஒளி இருக்குது. அந்த கண்ணுடைய ஒளி சூரிய ஒளி அல்லது விளக்கொளியாகிய வேஞ்சனம் இல்லாமல் கண்ணொளி செயல்படுவது இல்லை. அதுபோல நம்ம அறிவுக்கு அறிவாக நம்மை அறிய செய்வது இன்னொரு பொருள் இருக்குதோ இல்லையோ அப்படின்னு ஒரு ஒரு நிலை வருகிறது, ஒரு கலக்கமான நிலை. அதுக்கு வந்து நின்மல சொப்பனம் என்பது பொருள். சொப்பனங்கிறது என்ன? நனவு, நனவு போல தெளிவான ஒரு நிலை இல்லை. அது மாதிரி இப்ப மலை நீங்கி போயிடுச்சு. மலை நீங்க போனாலும் நாமே அறிவோமோ. நமக்கு எல்லா அறிவும் முற்றிலும் நமக்கு வந்து விட்டதா? நாம அறிவோமோ? அல்லது நம்மை காற்றும் இன்னொரு உயர்ந்த அறிவு ஒன்று இருக்குது. அந்த அறிவினால எப்படி கண் ஒளியானது ஒரு வியஞ்சகத்தை வித்தா அந்த பிரகாசம் அடைகிறது? அது போல இப்ப இதுவரைக்கும் நாம வந்து மாயா கருவியினால நாம உணர்ந்து கொண்டிருந்தோம். இப்ப மாய அதுவும் அடங்கி போயிடுச்சு. இப்ப நமக்கு மேலான ஏதோ ஒரு அறிவு நமக்கு அறிவு செலுத்துகிறதா என்று இன்னும் தெளிவிறக்கல. தெளிவிறாம ஒரு குழப்பமான ஒரு நிலை. அதுக்கு வந்து நின்மல சொப்பனம் என்று சொல்றார். இதுக்கு அடுத்த நிலை என்ன அப்படின்னு சொன்னா, நாமே தான் அறிவு அப்படின்னு ஒரு நிலை ஒண்ணு தோன்றும். கொண்ட ஒளியதனால் கண்ணுணரும் உண்மை போல் யானும் அழியதனால் யாவும் அறிய. நான் எப்படி அறிகிறேன்? கண் ஒரு வியஞ்சகத்தை, ஒரு கருவியை கொண்டு அறிகிறது. இது சூரிய ஒளி கொண்டு அறிகிறது. நானும் திருவிழாகிய கருவியை கொண்டு நான் அறிகிறேன். அப்போ இது சூரிய திருவருள் என்பது ஒரு கருவி. அந்த கருவியை பயன்படுத்துகின்ற கர்த்தா நான். அப்ப நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒண்ணு தோன்றும். கொண்ட ஒளியதனால் கண் உண, சூரிய ஒளியினால் கண் உணர்கிறது. அதே போல ஒண்ணு போல யானும் அழியதனால் அழின திருவருள், திருவருனால நான் அறிகிறேன். யாவும் அறிய. இப்போ ஒரு உண்மை தெளிவாகிறது. தெளிவாம். எது தெளிவாகிறது? அருள் கருவியாம் திருவள்ளுவர் இருக்க, அது எனக்கு கருவி. நான் அதை கொண்டு நான் அறிகிறேன். அப்ப அதனால திருவள்ளுவர் எனக்கு கருவி, கருவியை கையாளுகின்ற கருத்தா நான். அப்ப நான் தான் முதன் பெரிய ஆளு அப்படிங்கிற ஒரு நிலை ஒண்ணு உண்டாகும். அதான் நம்ம அகம் பிரம்மம் சொல்றோம் இல்லையா, சாத்திர சில பேர் சொல்றாங்க இல்லையா, இந்த நிலைதான். ஒரு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அகம் பிரம்மம், நானே பிரம்மம், நானே கடவுள் என்ற ஒரு நிலை தோன்றுகிறது. அந்த நிலைதான் இது. அகம் கருவியாம் என்று அகந்தை உர கர்வம் வந்துச்சு. இப்ப பழையபடி போனா என்னாச்சு, அந்த மாவகைப்பட்டு விட்டது. சிவைய என்று நிலைக்கு போய் நமையனு மறுபடி வாழ். இந்த நிலைக்கு மாறுவதற்கு முன் குருநாதன் கருணையோடு வர்றான். அந்த மானம் வந்து நானே பிரம்மம், நான் தான் பிரம்மம், நான் தான் முதல் என்ற நிலையம் அடைகிற போது குருநாதர் வர்றார். குருநாதர் வந்து இப்ப இந்த நிலை இருக்கு இல்லையா, நானே பிரம்மம் என்ற நிலை, நானே திருவருள் எனக்கு கருவி, நான் தான் கர்த்தா, நான் தான் முதல்வர் அருள் கரியாம் என்று அகந்தை உர. இப்ப என்னாச்சு, முன்னம் மருள் மருவ தான் நடுவே ஆகும். முன்ன எது மருது, மருள், மருள் எது, இப்படி வச்சுக்கலாம். முன்னால இதெல்லாம் சிவையேன்னு இருந்தது, இப்ப என்ன ஆயிடுச்சு, ந என்பது மருள் அல்லது மாயை அல்லது துரோதானம், நடுவுல உயிர், சீய வந்து பின்னால வா திருவள பின்னால தள்ளிடுச்சு. இந்த நா முன்னால் நின்னுதுன்னா கூட மலமும் வந்து சேர்ந்து ரொம்ப கீழே கொண்டு போய் சொல்லக்கூடிய ஒரு நிலை அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லக்கூடியது. அங்க அந்த நிலை இருப்பவர்கள் எதாவது தங்களைத்தான் பாக்குறவங்களுக்கு பிரம்மத்தை கண்டது இல்ல, பிரம்மத்தைக்கான தங்களையே கண்டு தாமே பிரம்மம் என்று சொல்லக்கூடிய நிலை என்ன நிலை எது. அப்ப மறுவ தான் நடுவேயாகும், அது இருள் சுழித்தின்னு சொல்றார். இது ஒளிய காட்டி ஒளி பின்னால போனவன் மறுபடியும் அந்த இல்ல போய் விழுந்த ஒரு நிலை. ஆனா இது மெய்ஞானம் பெற்றவர்களுக்கு, அது திருவருள் பெற்றவர்களுக்கு இந்த நிலையானது சீக்கிரம் நின்று குரு வந்து குருநாதன் வந்து ஒரு உண்மை சொல்றார். என்ன சொல்றாரு, என்றொழியும் செய்கின்றி எங்கேனும் கண் செயல்தான் ஒன்றுமே தேரி நீ உன் என்ன. குருநாதன் வந்து என்ன சொல்றாரு, என்று ஒளியின் என்று என்றால் சூரியன் அர்த்தம், என்று என்பது சூரியன், என்று ஒளி சூரியனுடைய ஒளி. நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவுக்கரசன், நாவுக்கரசன் கணங்குள்ளன் கண்ணப்பன் என்று இவர்கள் குற்றம் செய்யணும் குணமன கொள்ளும் கொள்கை அறிந்து என்று இவர்கள் அந்த பாட்டில் வரும்போது நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தன் நாவுக்கரையன் களம்புள்ளன் என்று இவர்கள் இவர்கள் குற்றம் செய்யணும் குணம் அந்த என்று இருக்கு இல்லைங்களா, அது சாதனா அவங்க பெரியவங்க எல்லாம் குற்றம் செஞ்சவங்களை போற பொருள் சொல்லுவார்கள். அவங்க எல்லாம் குற்றம் செய்ய மாட்டாங்க, பாட்டுடைய கருத்து அவங்க எல்லாம் குற்றம் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்று என்றுனா ஞான சூரியர்கள், அவங்க எல்லாம் என்னைக்கு எந்த குற்றமும் செஞ்சது இல்ல, அவங்க எல்லாம் ஞான சூரியர்கள் அவங்க. அப்ப அவங்களுக்கு நீ அன்புரிந்தாய் குற்றமே, ஆனா நீ எப்படிப்பட்டவன், குற்றமே செய்யணும் குணமென கொள்ளும் கொள்கை அறிந்து நான் உன்ன வந்து அடைந்தேன் என்று திருப்புன்கூர் இறைவனை பார்த்து பாடுறார். அவங்க எல்லாம் என்று ஞான சூரியர்கள் ஒளி பிரகாசம், அவங்கள தப்ப பண்ண மாட்டாங்க. ஆனா நான் வந்து மாயாமலத்து சம்பந்தப்பட்டு உள்ளது, நான் தப்பு செய்வது என்னுடைய இயல்பு, நான் தப்பு செய்வது என்னுடைய இயல்பு, குற்றத்தை குணமென கொள்வது உன்னுடைய இயல்பு என்று அறிந்து நான் குறைகளல் அடைந்தேன் என்று திருப்பூர்ல சொல்ற அந்த பாட்டுக்கு பொதுவா நம்ம சொல்ற ஒரு தப்பு என்று என்றால் சூரியன், அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க என்று, அவங்க தப்பு பண்ணான்னு சொல்லக்கூடிய தகுதி நமக்கு எந்த விதத்திலையும் இல்ல. சரி, இப்ப என்று ஒளியின் சூரிய ஒளியின் செய்கையின்றி எங்கேனும் கண் செயல்தான் ஒன்றுமே, ஒன்றுமேங்கிறத ஒன்றுமே அப்படின்னு படிக்கூடாது, அந்த ஆக்சன்ட் கொடுக்கணும். ஒன்றுமே ஒன்றுமேன்னு கேட்டா என்ன அர்த்தம்? ஒன்றாது. சூரியனுடைய ஒளி இல்லாம கண்ணுக்கு ஒளி தோன்றாது. என்றொளியின் சூரிய ஒளியின் செய்கை இன்றி செய்கை இல்லாம எந்த இடத்திலேயாவது எங்காவது எங்கேனும் எந்த இடத்துல கண் செயல்தான் ஒன்றுமே தேரி நீ இது நீ தெளிவாய். அப்ப சூரியனுடைய ஒளியின்றி கண்ணுக்கு ஒளி. சூரியன் என்ன பண்றான்? கண்ணுக்கும் ஒளியை தருகின்றான். கண்ணு ஒளியை பொருளுக்கும் ஒளியை தந்து கண்ணொளியும் பொருளையும் சேர வைத்து பொருளை காணும்படியாக செய்கிறான். கண்ணுக்கு ஒளி தந்தால் மட்டும் போதாது, அந்த ஒளியானது பொருள் மேலையும் அந்த ஒளியானது சர்வ வியாபக ஒளி. கண்ணுக்கும் ஒளியாக இருக்குது, அந்த ஒளி வெளியில் இருக்கக்கூடிய பொருள்களுக்கும் மேலையும் படுகிறது. அப்ப ரெண்டும் சேர்ந்ததுனாலதான் வெளியில் இருக்கிற பொருள் தெரிகிறது. அதனால கண்ணொளி சூரிய ஒளி இல்லாமல் கண்ணொளி இல்லை. கண்ணொளி சூரிய ஒளி வியாபகமாக இருக்கிறது, அதுல அடங்கித்தான் கண்ணு காணுகிறது. ஒன்றுமே தேரி நீ உன் 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 என்றால் உண்ணுதல் நினைத்தல் அர்த்தம். யூ திங்க் ஓவர் இட், நினைச்சு பாரு. அப்படிதான் உன் உன் என்றால் நினைத்து பாரு, நினைச்சு பாரு, நீ யோசனை பண்ணி பாரு என்று இந்த தப்பு வழிக்கு போறக்கூடிய, அதாவது சுளுத்தி இன்மல சுளுத்தில போய் நானே பிரம்மம் நானே அறிவுடைய பொருள் என்று அகந்தை கொண்ட பொழுது குருநாதர் வந்து இப்படி தடுத்தாட்கொள்கிறார். நீ இப்படி அகந்தை கொள்ளவும் தவறு. எங்காச்சும் சூரிய ஒளி இல்லாம கண் ஒளிக்கு செயலுண்டா? யோசனை பாரு. அதனால திருவருள் இல்லாமல் உனக்கு அறிவு விளங்காது. நீ முழு அறிவு அல்ல, நீ அறிவித்தால் அறிபவன். அவன் அறிவிக்கின்ற அறிவு உடையவன். உன்னுடைய அறிவு சிற்றறிவு, அவனுடைய அறிவு பேரறிவு. உன்னுடைய அறிவு அது ஏகதேச அறிவு, அவனுடைய அறிவு வியாபக அறிவு என்று வேறுபடுத்தி குருநாதன் வந்து சொல்றார். அதனால இது விட்டொழின்னு சொல்றார். ஆனா அன்றே அன்றேதான் அன்றேதான் பேரறிவாய் ஆதாரம் பேச, பேரறிவாய் வியாபக அறிவாகிய சிவ அறிவாக ஆதாரம் பேச. இப்போ மாணாக்கன் அந்த உண்மை அறிவை பெறுகிறான். வேற உள்ளோடு ஓரறிவாய்த்தான் ஒழிதல். இப்ப என்னாச்சுன்னா முன்ன சிவையானது இல்லைங்களா, இப்போ யா போயிடுச்சு. யா போய் வாவோடு ஒன்று விட்டது. சிவையே என்றிருந்தது, இப்போ சிவ என்ற நிலைமைக்கு வந்து துரியத்துக்கு வந்து விட்டது. அதான் பேரறிவாய் ஆதாரம் பேச நிறைபொருளோடு, நிறைபொருள் திருவருள், திருவருளோடு ஓரறிவாய் தான் ஒழிதல். ஓரறிவாய் ஆன்மபோதமாகி ஓரறிவாக தான் ஒழிதல். ஒரு ஒரு தாங்க நிக்குது, தான் நீங்குவது. அப்ப வாய் என்ற எழுத்தாக சிவ என்று நிற்கிறது. இது ஒன்றியம் பார் அப்படின்னு சொன்னார். அப்ப சிவ சிவ என்பது யகரமானது வகரத்துல ஒன்றுவிட்டது, திருவுள்ளோடு ஒன்றுவிட்டது. இது வந்து நம்முடைய சாஸ்திரத்துல ஏகனாய் இறைவனி நிற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏகனாகி இறைவனி நிற்றல். இப்ப இதுக்கு அடுத்த நிலை என்ன அப்படின்னு சொன்னா குருநாதர் இன்னொரு விளக்கம் சொல்றார். குணம் குணி, குணி இன்றி குணம் தனியாக இருக்க முடியாது. இப்போ சூரியனுடைய கதிர்கள், சூரியன் சூரியன் இல்லாம கதிர்கள், கதிர்களை மட்டும் தனியா பிரிக்க முடியாது. பயன் தருவது என்னவோ கதிர்தான். சூரியன் தன்னுடைய கதிர்கள் வாயிலாகத்தான் நமக்கு ஒளியை தருகிறான், நம்ம பலவித நன்மைகள் பெறுகிறோம். அதுபோல சீயும் வா வழியாகத்தான் இந்த நமக்கு அருள் செய்கிறது. நாம் முன்னாலே பார்த்தோம், சக்தி ஒரு பொருள் தான், பலவித ஆற்றலை உடையது. அடுஞ்சக்தி, சுடுஞ்சக்தி, குளிர்ஞ்சக்தி, சிவம் ஒண்ணு. சிவத்தோட சக்தி பலவித ஆற்றல்களை உடையது. அதுபோல பல ஆற்றல் விட அந்த சக்தி அது குணம், அது தனியாக நிற்பது இல்லை, அது குணியோடு கூடித்தான் இருக்கும். குணி இன்றி குணம் இல்லை எப்படி சொல்லிட்டு விளக்கிறார். எப்படி விளக்கிறார் பாருங்க. ஒளி குணமே அல்லால் ஒன்பொருள் ஒன்றன்று. ஒளி இருக்குது அது குணம், அது குணி அல்ல. பொருள் என்ன? அது குணத்தினுடைய பொருள் அல்ல, பொருள் அல்ல. குணம் வேற குணி வேற. ஆனா குணத்தினுடையதுதான் குணி. குணி குணமின்றி குணியின்றி குணம் இல்லை, பண்பு இன்றி பண்பு இல்லை. ஆனால ஒளி குணமே எல்லால் அது ஒரு பொருள் ஒன்றன்று தெளி. அதனால நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, பரிதி சேர் விழிபோல் சேர்ந்தே ஒளி என்ன நில் என்று ஆனந்த நேய நிலை ஆக்கி என இல்லென்று இன்புருவில் ஏகமாய் சொல்ல, ஏகமாய் செல்ல துரியாதீத பெருமை சொல்லால் சொல்லி. நீ சூரியன் வந்து கண்ணை அந்த உலக பொருள்கள் உன்னோட கண்ணோடு கலந்து உலகத்துடைய பல பொருள்களையும் காட்டுகின்றான். சூரியனுடைய உதவினால்தான் உன்னுடைய கண்ணு இந்த பிரபஞ்சத்துல எல்லாத்தையும் பார்க்கிறது. நீ எப்படி நிற்கணும் என்று சொன்னால், நீ சூரிய ஒளியினால ஒளியினால இந்த பிரபஞ்சத்தை பார்க்காம இந்த ஒளி துணையாக சூரியனையே பார்க்க வேண்டும். பார்த்தா என்ன ஆகும்? இந்த பிரபஞ்சம் உனக்கு தோன்றாது. இந்த ஓமை வச்சுங்க. அது சூரிய ஒளி என்ன பண்ணுது? உலகத்தை காட்டுகிறது. நீ உலகம் நமக்கு கண்ணுக்கு எப்படி தென்படுகிறது? சூரிய ஒளினால தென்படுகிறது. இப்ப சூரிய ஒளியை கருவியாக கொண்டு சூரிய ஒளியினுடைய வழியே சென்று சூரியனே கண்ணு இப்படி பார்த்தா சூரியன் தான் தெரிவான ஒளிய இந்த உலகம் தெரியாது. அதுபோல இந்த பிரபஞ்சத்தை காணாமல் திருவருள் துணையாக நீ சிவத்தையே காணும், சூரியனாகிய சிவத்தை காணும். வா என்பது கதிர் இல்லையா? அப்போ கதிர் வழியாக சூரியனை காணுவது போல நீ திருவுள் வழியாக சிவனத்தை காணுதல் வேண்டும். கண்ட இந்த பிரபஞ்சம் உனக்கு தோன்றாது என்று நில் என்று ஆனந்த, அதுதான் ஆனந்தமான நிலை. பிரபஞ்சத்தை காணாம திருவழி வா வழிய சீயை பார்ப்பதற்கு அதுதான் ஆனந்த நிலை, பேரானந்த நிலை. ஏன்னா பரமேஸ்வரன் அவனுக்கு இன்பகணம் திருவற்பயில படிச்சிருப்பீங்க, இன்பகணம் இன்பமே வடிவாக இருப்பது பரமேஸ்வரன். அவனை நோக்கின்ற பொழுது உனக்கு அந்த இன்ப நிலை வந்து சேரும் என்று காட்டுகிறார். என்று ஒளி குணமே எல்லால் ஒன்பொருள் ஒன்றன்று தெளி அப்படின்னு சொல்லி நீ என்ன பண்ணணும்? பரிதி விழி போல் சேர்ந்த, பரிதின்னா சூரியன், சூரியனை சேர்ந்த விழி சேர்ந்து ஒளி என நில். சூரியனை சேர்ந்த விழி அந்த சூரியனுடைய ஒளியே ஒன்றிருக்கும், சூரியனுடைய கண்டு நிற்கும். அது போல நீ என்னன்னோ வாவனுடைய துணை கொண்டு சீயையே நோக்கி நிற்க வேண்டும். அப்ப சொல்லும் போது அந்த சீயோடு ஏகமாக நிற்கும், சீயோடு ஏகமாக அத்துமாக பிரிப்பின்றி ஒன்றாக நிற்கும் அன்று சொல்ல அதுதான் துரியாதீத பேர். இப்ப நாம வந்து பஞ்சாட்சரத்தை நாம பலவித பஞ்சாட்சரம் பார்த்திருப்போம். இதுல நமசிவ முதல்ல நமசிவய என்பது தூல பஞ்சாக்கரம். அப்புறம் சிவய சிவ வந்தது, சிவாய நம ரெண்டாவது வந்தது, சிவாய நம சூக்கும பஞ்சாக்கரம். அப்புறம் சிவய சிவ யா, அதான் நமக்கு வந்து திருவாசகத்துல உடையாண்டடுவன் நீர்த்து உடையாண்டு இல்லையா, அது யா அடிய நடுவில் இருவேரும் இருப்பதானா சிவ ய சிவ. அடிய நடுவில் ரெண்டு பேர் இருக்கிறீங்க, வாவுக்கும் நடுவில் யா இருக்கு, அதுக்கப்புறம் சி வருது. அடிய நடுவில் ரெண்டு பேரும் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த யா வாவோடு ஒண்டிடுது, சிவ சிவ என்பது. அது அதிசூக்கும பஞ்சாக்கரம். அப்புறம் வாவும் சீல ஒண்டிடுது, சிவ பொய் அது நாயோட்டு மந்திரம் சி என்ற முக்தி பஞ்சாட்சரமாக ஓரெழுத்து மந்திரமாக அமைந்தது. அந்த வருகின்ற முறையை இந்த இடத்துல இப்படி பஞ்சாக்கிர வைத்து அது அவத்த நிலை வைத்து சொன்னார். நின்மல சாக்கரம், நின்மல சொப்பனம், நின்மல சுழுத்து, நின்மல துரியம், நின்மல துரியாது. நின்மல துரியாதியத்துல ஆன்மா மலம் எல்லாம் நீங்கி சிவத்தோடு ஒன்றியே இருக்கிறது. அப்ப இங்க எதுவுமே இல்லை என்று பிரபஞ்சமே தோன்றாது, இன்பகணமாக ஆன்மா மாறும் என்பது. நமக்கு வந்து சாஸ்திரங்களில நம்முடைய தத்துவ ஞானத்துல யோகம் என்ற ஒரு நிலை ஒண்ணு உண்டு. நிறைய யோகம் எல்லாம் பதஞ்சலி யோக சூத்திரம் சொல்றான். சைவ சித்தாந்தமும் யோகம் சொல்லுகிறது. இந்த யோகம் மற்ற யோகத்திற்கு கொஞ்சம் வித்தியாசம் ஆனது. மற்ற யோகங்கள் எல்லாம் யோகம் என்ற சொல்லுக்கு ஒன்றுதல் பொருள். இலக்கணத்துல யோக விபாகம்னு ஒண்ணு உண்டு. விபாகம்னா பிரித்தல், யோகம் என்றால் கூட்டுதல், யோகம் பிரித்து கூட்டுதல் அர்த்தம். இப்ப இந்த யோகம்ங்கிறது எது என்ன என்றால், இப்ப மாடர்ன் இப்ப சொல்லித்தர யோகத்துல எல்லாம் நமக்கு நீ ஒரு இருட்டு அறையில ஒரு டார்ச் லைட் பாக்ஸ் இந்த வெளிச்சம் ஒண்ணு பல்பு ஒண்ணு இருக்கும். நீ இது வந்து மனசுல எந்த சிந்தனையும் இல்லாமல் அதையே உத்து பார்த்திருந்தால் மனம் ஒரு நிலைப்படும், அதுதான் யோகம். யோகம் என்று சொல்வார்கள். அப்புறம் அந்த யோகம் எதுக்கு, இன்னும் வேற சில யோகாசனங்கள், யோகாசனத்தை யோகம் என்று சொல்வார். யோகாசனங்கிறது மியர் பிசிக்கல் எக்ஸசைஸ், அது அது உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு துணை செய்யும். உடம்பு எதுக்கு ஆரோக்கியமா வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நாம அடைய வேண்டிய கோல் எது, இந்த பத்து சிவை போகம்தான், போகம் என்றால் இன்பம், அதுக்கு வழி இந்த யோகம். யோகம் ஒன்றுவது, இங்க சிவ யோகம் என்றாலும் கூட இந்த இடத்துல ஒன்றுவது எதோடுன்னா திருவருளோடு. திருவருளுக்கும் தாதான்மை சம்பந்தம், பிரிக்க முடியாத சம்பந்தம். அந்த திருவருளோடு ஒன்றுனால அந்த திருவருள் சிவத்தோடு கொண்டு போய் சேர்த்தோம். இங்க சிவ யோகம் என்றாலும் கூட இந்த சிவம் என்பது திருவுள் சக்தி தான் பிடிக்கும். நமக்கு சைவத்துல சிவம் வேற சக்தி வேற அல்ல. தன்னளவு நிற்கும் பொழுது சிவம் என்று சொல்லுவோம், உலகத்தோடு தொடர்புடைய காட்டு சொல்கின்ற பொழுது சக்தி என்று சொல்லுவோம். அதனால இங்கே சிவ யோகத்துல சிவம் என்றது திருவருள். இப்போ குருநாதர் என்ன பண்ணார், வந்து இந்த காயத்தை காட்டி காயத்தில் இல்லாமை காட்டி சொல்றார். அந்த பகுதியை அந்த தொடர்ந்து பாருங்க. சரிங்களா, அவம் மிகுத்த காயத்தை காட்டி, அவம் மிகுத்த இதுல பாருங்க 101 அல்ல, உரையிலேயே இருக்கு, உரையில பாருங்க, மோல வேண்டாம், உரைய பாருங்க. அவம் மிகுத்த காயத்தை காட்டி 101 பக்கம், காயம் உடம்பு. அப்ப இந்த உடம்பு இறைவன் எதற்கு கொடுத்துக்கிறான் என்று சொன்னால், இந்த உடம்புடைய ஆன்மா அறிவுடையது, சித்து பொருள் என்று அறிவதற்கு. உடம்பு பெறுவதற்கு முன்னே அறிவே இல்லை, உடம்பு பெற்றதுனாலதான் அறிவு வருகிறது. அப்ப இந்த உடம்பு ஜடம், இந்த உடம்பு ஆகிய ஜடத்துல வைத்துக் கொண்டு செயல்படுது நாம் என்று ஆன்மாவுக்கு அறிவுடைய பொருள் என்பது உணர்த்துவதற்கு இந்த உடம்ப கொடுத்தான். ஆனா இந்த உடம்பு என்ன பண்ணுது அப்படின்னா, அது விடயங்களில உடம்பு கிடைச்சனால கண்கால் காண்மீன்களோ கடன் நஞ்சுண்ட கண்டனை அப்படின்னா, அது சிவத்தை அறிவுக்கு பதிலாக பிரபஞ்சத்தை அறிகிறது. தலையே நீ வணங்காய் அப்படின்னு ஆண்டவன வணங்கன்னு சொன்னா, இந்த தலை என்ன பண்ணுது, அவம் மிகுத்த என்று சொன்னார், அகம் அவமிகுத்த காயம், சிவத்தை அறிவதற்கு கொடுத்த காயத்தை விட்டுட்டு இந்த உடம்ப ஆன்மா என்ன பண்ணுது, அவத்தை பயன்படுத்துகிறது. அப்ப குருநாதர் வந்து இந்த உடம்பு உனக்கு இதுக்குதான் கொடுத்துக்கிட்டு இருக்குது, இது வந்து தத்துவங்களால் ஆனது என்று சொல்லி இந்த அவமிகுந்த இந்த காயத்தை காட்டி, அந்த காட்டுதான் தத்துவ ரூபம், மூல சொந்த தத்துவ ரூபம். அப்புறம் இந்த உடம்புல இருக்கக்கூடிய இந்த தத்துவங்கள இருக்க இவையெல்லாம் ஜடம், அறிவற்றவை. இவ வந்து ஆன்மாவுக்கு அறிவு நிகழ்வதற்காக இறைவனால் கூட்டப்பட்டவை என்று ஆன்மா தன்னை அறிவுடைய பொருளாக அறிகிறது. அப்ப தான் வேற, இந்த தத்துவங்கள் வேற என்று தத்துவங்களுடைய இயல்பை, முதல்ல தத்துவத்தை அறிகிறது, ரெண்டாவது நாம வேற, ரெண்டு டிஃபரெண்ட். முதல்ல வரும்போது நானே இந்த அறிவு, இந்த உடம்பு இருக்க இதே நான் அப்படின்னு முதல்ல நினைக்குது. அப்போ இப்ப இங்க வந்து எனக்கு இந்த உடம்புக்கும் வித்தியாசம் இருக்குது, நான் அறிவுடைய பொருள், இது ஜடம் என்று இந்த தத்துவத்தினுடைய இயல்பை அறிகிறது. அதனால அதுக்கு தத்துவ தரிசனம் என்று கேக்குறது. அப்புறம் இதுவரைக்கும் இந்த உடம்பே நான் நினைச்சிட்டு இருந்த ஆன்மா இப்போ என்ன பண்ணுதுன்னா, இது நம்ம தப்பான வழிக்கு இழுத்துட்டு போகுது, நாம இதிலிருந்து விலகி நிற்க வேண்டும். தத்துவத்திலிருந்து விலகி நிற்பது தத்துவ சுத்தி. சுத்தி என்றால் நீக்கம்னு அர்த்தம். நம்ம அழுக்க நீக்கிறது தானே சுத்தம் பண்றோம் இல்லையா, அது மாதிரி தத்துவ சுத்தி. எப்ப தத்துவ சுத்தி தோன்றுகிறதோ அப்ப ஆன்ம ரூபமும் உடன், ஆன்ம தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி, ஆன்ம நின்மல சாயந்தரம், ஆன்ம ரூபம் வரைக்கும் இது நின்மல சாக்கிரம். இது வந்து சிவய நம மேல் பஞ்சாட்சத்துல. இப்ப ஆன்ம ரூபம், ஆன்ம சுத்தி நிகழ்கின்ற பொழுது ஆன்ம ரூபமும் தெரிகிறது. தத்துவ சுத்தி எப்ப நீங்குதோ அது ரெண்டு சில, அது இந்த ஞான செயல்கள் ரெண்டு செயல்கள் மூன்றுகள் ஒன்னா நிகழும். அது மாதிரி ஆன்ம ரூபம் தோன்றிய பொழுது, அப்ப தத்துவ சுத்தி நிகழ்ந்த பொழுது ஆன்ம ரூபமும் தோன்றுகிறது. இது வந்து நின்மல சாக்கிரம் என்று சொல்லப்படும். இப்ப ஆன்ம தரிசனம் நிகழ்ந்த போது, அது சின்மதுனா ஆன்ம தரிசனம் என்பது என்ன என்றால், இப்போ ஆன்மா என்ற தான் தத்துவங்கள் அல்ல, தத்துவங்களிலிருந்து நாம் வேறு. ஆன்ம தத்துவங்கள் எல்லாம் அறியாத அறிவுடையன அல்ல, நாம் அறிவுடையவள் என்று அறிவு வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா வருகின்ற பொழுது தான் வேற, இந்த தத்துவங்கள் வேறு என்று தன்னை அறியக்கூடிய ஒரு நிலை வருகிறது. அதுதான் தத்துவ ஆன்ம தரிசனம் என்பது. அங்க கூட வேற நிகழ்ச்சி ஒண்ணு அங்க ஒண்ணு இல்ல. ஆன்மாவாகிய நமக்கு மேல ஒரு அறிவு இருக்குதா இல்லையா என்ற ஒரு நிலை, குழப்பமான நிலை, அதுக்கு பேரு ஆன்ம நமக்கு நின்மல சொப்பனம் என்று பார்த்தோம். அப்ப தத்துவங்களின் வேறாகிய ஆன்மாவ அது தானே அறிவது ஆன்ம தரிசனம். இப்ப ஆன்ம தரிசனம் நிகழ்கின்ற பொழுது சிவ ரூபமும் தோன்றும். அது எப்படி ரூபம் வருதுன்னா, நம்முடைய அறிவு நிலை என்ன, அப்பதான் நமக்கு கண்ணொளியின்றி சூரியனொளியின்றி கண்ணொளி இல்லை. அப்போ நம்முடைய அறிவும் திருவருள் கூட்டுவிக்கின்ற அறிவு, நமக்கு மேலான ஒரு அறிவிற்கு திருள் கூட்டுவிக்கின்ற அறிவு என்று திருவருளை அறிகிறது. அதனால இது சிவத்தை பொதுப்படையாக சிவரூபத்தை அறிகிறது. நம்ம எல்லாம் நம்மளுக்கு எல்லாம நமக்கு பொதுவாக சிவத்தை அறிகிறது, சிவ ரூபம் என்று சொல்றோம். இத நின்மல சொப்பனம் என்று சொல்லுவோம். இதுக்கு எழுத்து வந்து இன்னும் சி கூட கூடல. வய நம என்பது வ ய ந ம வ திருவருள் ய ஆன்மா ந த்ரோதானம் ம வய நம என்பது. இப்போ இந்த அடுத்த நிலை வர்றபோது என்ன பண்ணுதுன்னா, இத்திருவள்ளி எனக்கு கருவி, அந்த கருவி கொண்டு பயன்படுத்துறவன் நான் தான். அதனால நானே பெரும்பொருள், நானே அகம், நானே பிரம்மம் என்று நினைக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா, அது இங்க இதுல அது வந்து ஆன்ம சுழித்துன்னு சொல்லுவோம், அது இந்த தசகாரியத்துல சேராது. அது வந்து தசகாரியத்துல ஏன்னா நான் முன்னால வந்துருது, அதுக்கு வந்து ஞான செய்தி இல்லை. சாத்தங்களை சொல்ற போது சுழித்துக்கு நின்மல சுழித்துக்கு அது ஞான செய்தி இல்லை. நின்மல சுழித்திங்கிறது ஒரு ஒரு பாசிங் ஸ்டேஜ், சந்தேகம் வரும். அப்ப குருநாதன் வந்து அத நீக்குகிறார். சூரியனுடைய இல்லாம கண்ணுக்கு ஒளி உண்டா, திருவருள் இல்லாம உனக்கு அறிவு உண்டா என்று நல்ல நெறிப்படுத்துகிறார். ஆனால் ஆன்ம சுழித்தி அது கணக்குல சொல்ல வாங்கல ஒழிய, அது வந்து ஞான செய்தியில் தசகாரியத்தில் ஒன்றாக வைத்து சொல்லுவது இல்லை என்பது. இனி அதுக்கு அடுத்த நிலை, என்றொழியின் செய்கையின்றி எங்கேனும் கண் செயல்தான் நிகழ்வதுண்டோ. 124 பக்கத்துல என்றொழியின் செய்கையின்றி எங்கேனும் கண் செயல்தான் ஒன்றுமே தேரினி என்ன, அன்றேதான் பேரறிவாய் ஆதாரம் பேச நிறை பொருளோடு ஓர் அறிவாய் தான் ஒழுதல் ஒன் துரியம். இப்ப ஆன்ம சுத்தி, ஆன்ம சுத்தி நிகழ்கின்ற பொழுது என்னன்னா, எனக்கு சூரியனுடைய துணையின்றி கண் அறிவதில்லை, திருவருடைய துணையின்றி ஆன்மா அறிவதில்லை என்ற பொழுது ஆன்மா வந்து சுத்தி ஆகிடுது. அப்ப ஆன்ம சுத்தி நிகழ்கின்ற இடத்துல சிவ ரூபம் தோன்றும். சிவ யா மறைஞ்ச வாவோடு ஒன்றி விட்டது, பிராக்கெட்ல யா போட்டுங்க, சிவ பிராக்கெட்ல யா போட்டுங்க, யா என்னாச்சு, வாவோடு ஒட்டாயிடுச்சு. இந்த வா என்ன பண்ணுது அப்படின்னா, சிவத்தை தரிசனம் செய்து சிவயோகத்தை கொண்டு போய் செய்து சிவ போகத்தையும் தருகிறது. அப்ப இதுதான் சிவபோகம் தான் இதில் நடக்கூடிய நிலை. இத வந்து மூணா ஆன்ம தரிசனம், ஆன்ம ரூபம், ஆன்ம சுத்தி, ஆன்ம லாபம் என்று இப்படி மூணாம் சொல்லுவாங்க. இனி ஏழு வகை ஒன்பது அந்த பத்தையும் வந்து ஒரு கரும்புல வச்சு ஐந்து கணுக்கள் உள்ள கரும்பு ஏழு மூலம் கரும்புலாம் கரும்புல வச்சு சொல்லுவாங்க. நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இந்த சாஸ்திரத்துல இந்த யோக நிலை இது அது சிவயோகம், சிவயோகத்தினால சிவ போகம், இதுதான் அடைய வேண்டிய கோல். ஏன் சைவ சித்தாந்தம் நமக்கு இந்த நாம சென்று அடையக்கூடிய இடத்தை இது வழியையும் இடத்தையும் காட்டுகின்றது. அதனால இந்த நூலானது பஞ்சாட்சர திருவைந்தெழுத்தின் வழியாக சிவ யோகத்தை உணர்த்தக்கூடிய ஒரு நூல். இப்ப இந்த தசகாரியத்தை ஒரு கரும்புல வச்சுக்கிட்டு ஆசிரியர் சொல்லுகிறார்.